வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா.
தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் சற்று ஒரு திருப்பு முனையாக நடிகர் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கட்சி பிளவுபடும் நிலையை சந்திப்பதாக செய்திகள் வந்து கொண்டுள்ளன. இந்த பின்னணியில கேள்வி எப்படின்னா, இந்த தேமுதிகவின் பிளவை திமுகவைத்தான் தூண்டி நடத்துகிறது என்பதாக மக்கள் நல கூட்டணி குற்றம் சாட்டுகிறது. இதில் உண்மை இருப்பதாகப்படுகிறதா? தேமுதிக பிளவுபடுவதற்கு எப்படி திமுக காரணமாக இருக்க முடியும்?
திமுகவினுடைய பழைய வரலாறு அப்படி இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். முதல் கேள்வி, தேமுதிக பிளவு பெற்றிருக்கிறதா, அதில் இருந்து சிலர் வெளியேறியிருக்கிறார்களா என்பதுதான். தேமுதிக என்பது ஒரு தனிநபரை மையமாக கொண்ட கட்சி. அது பிளவுபட்டால் பிளவுபட்டு வெளியே போகிறவர்களுக்கு எந்த அடையாளமும் போன்ற பலமும் இல்லை. ஆகவே அவர்கள் வெளியே போவதும் தேமுதிகவிற்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தாது என்பது ஒன்று. இரண்டாவது, இதற்கு முன்னால் தேமுதிக திமுகவோடு கூட்டணி வைக்கும் என்று நம்பப்பட்டது. அது சாத்தியப்படாததன் காரணமாக இப்பொழுது தேமுதிகவிலிருந்து சில வெளியேறி இருப்பதால் இது திமுகவின் வேலையாக இருக்குமோ என்று பலரும் கருதுகிறார்கள், அதை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் 1996 காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைக்காத போது அதை பக்குவமாக பிரித்தெடுத்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாவதற்கு திமுக காரணமாக இருந்தென்று அப்பொழுது சொல்லப்பட்டது. அந்த வரலாற்றின் அடிப்படையில் இப்பொழுது இதற்கு திமுகவும் காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
திமுகவை பொறுத்தவரை நடிகர் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் அது கூட்டணி அமைக்க இயலாமற் போனது திமுக கூட்டணியின் வெற்றியை பெரிதும் பாதிக்கும் என்று சிலர் கருதுகின்றார்கள். உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
தேமுதிக திமுகவோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்னாரே திமுகவினுடைய சரிவு தொடங்கிவிட்டது. கருணாநிதியினுடைய முழு பலத்தில், அவருடைய முழு கண்காணிப்பில் நடந்து கொண்டிருந்த தேர்தல் வியூக காலம் மாறி ஸ்டாலினுடைய தலைமையிலே தேர்தலை அவர்கள் சந்திக்க தொடங்கிய போது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய பக்குவமின்மை இந்த சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவேதான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த தேர்தலிலே அவர்கள் மிக குறைந்த அளவை அடைந்தார்கள். அதுக்கடுத்து ஒரு வெற்றி அடைந்த போதும் கூட மிக சிறுபான்மையினராக இருந்தார்கள். போன வரை தோல்வி தள்ளினார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த கதை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட்டணி அரசை அமைப்போம் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுத்திருந்திருப்பார்களே, ஆனால் நிறைய கட்சிகளை தங்களோடு இணைத்துக் கொண்டு ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக அது மாறி இருக்கும். ஆனால் தாங்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வோம், மற்றவர்கள் எங்களுக்கு தேவம் செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய அணுகுமுறையின் காரணமாக பெரும்பான்மையான கட்சிகள் ஒதுங்கி நிற்கின்றன. திமுகவும் காங்கிரசும் தனித்து விடப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸில் இருக்கிற தொண்டர்களை தமாக பிரித்தெடுத்து போய்விட்டது. அது ஒரு பலவீனப்பட்ட கட்சியாக இருக்கிறது. திமுக இன்னொரு பலவீனப்பட்ட கட்சியாக இரண்டும் சேர்ந்து நிற்கின்றன. ஆகவே அதனுடைய வெற்றி வாய்ப்பு குறைவுதான்.
தமிழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு ஜெயலலிதா அரசு மிக மோசமான அரசு, அது சரியாக இயங்கவில்லை என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு மக்கள் முன் வைக்கப்படுகிறது, ஊடகங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை மக்கள் ஆட்சியை மாற்றி அமைத்துள்ளார்கள். ஒரு முறை கருணாநிதி என்றால் மறுமுறை ஜெயலலிதா. அப்படி பார்த்தால் இந்த முறை ஜெயலலிதா தோற்று கருணாநிதி ஜெயிக்க வேண்டும் அல்லது திமுக வெற்றி பெற வேண்டும், ஆனால் திமுக வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவு என்கிறீர்களே?
திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதான தோற்றத்தை திமுக உருவாக்க பார்க்கிறது. இப்போது உதாரணமாக தேமுதிகவிலிருந்து தேமுதிகவிலிருந்து சிலர் வெளியெடுத்திருப்பதன் நோக்கமே மக்கள் நல கூட்டணி பலவீனம் அடைந்து விட்டது, அதில் இருந்த தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வெளியே வந்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் திமுகவை ஆதரிக்கிறார்கள், ஆகவே திமுக வெற்றி பெறும் என்கிற ஒரு பொது தோற்றத்தை உருவாக்க அது முனைகிறது. அது உண்மையாக என்பது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதிமுக மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இதைவிட மோசமான ஆட்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் திமுக அதற்கு இணையான ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறதே ஒழிய ஒரு மாற்று ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இரண்டாவதாக, திமுகவுடைய நோக்கம் அதிமுகவின் ஆட்சியை அகற்றுவதா, தாங்கள் மட்டுமே ஆதிக்கத்தை சுவைப்பதா என்ற கேள்வி இருக்கிறது. அதிமுகவுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் மற்ற அனைத்து தொழிலையும் எடுத்து அதிமுகவை ஒரு புதிய எதிரியாக நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தாங்கள் மட்டுமே ஆட்சியை சுவைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருப்பதனால் தங்களுக்கு அடிமையாக இருப்பவர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு மற்றவர்களை கலத்தி விட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அது பலவீனப்பட்டு போயிருக்கிறது. அடுத்த தேர்தல் என்பது எப்படி இருக்க போகிறது என்றால் அதிமுகவினுடைய பலம் குன்றியதாகவும் இதே அளவுக்கு பெரும்பான்மையெல்லாம் அது பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி இது நகருமோ என்றுதான் தோன்றுகிறது.
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் யாமே மாற்று என்று மக்கள் நல கூட்டணி முழங்கி வந்தது. ஆனால் நடிகர் விஜயகாந்தின் தேமுதிகவை தன்னுடன் நினைத்துக் கொண்டு நடிகர் விஜயகாந்தை முதலமைச்சராக்குவோம் என்று அது தற்போது முழங்கி வருவதன் மூலம் மக்களல கூட்டணி தனது இமேஜை நல்ல ஒரு தோற்றத்தை இழந்து விட்டது. அதனால் அது பாதிக்கப்படும், தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுகிறது?
உண்மையிலேயே அது தன்னுடைய இமேஜை இழந்து விட்டது என்பதுதான் உண்மை. உண்மையிலே சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கழகமும் பொதுவுடைமை கட்சியும் மட்டும் சேர்ந்திருந்து தங்களுடைய தங்களை மாற்று அரசியல் அணி என்று சொல்லியிருந்தால் பொருத்தமாக இருக்கும். வைகோவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதை பேசியது கொஞ்சம் பொருத்தமில்லை. இப்பொழுது தேமுதிக என்ற எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாத தனிநபர் துதிப்பாடுகிற ஒரு அமைப்பை தங்களுக்குள் வைத்துக் கொண்டு அவர்கள் மாற்று அரசியல் என்று பேசுவது மாற்று அரசியல் சித்தாந்தத்தையே கேவலப்படுத்துகிற செய்தியாகவே நான் பார்க்கிறேன்.
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வாசனாக இருக்கட்டும், தமிழர் வாழ் உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனாக இருக்கட்டும், இவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே தன்னிச்சையாக ஜெயலலிதா வேட்பாளரை எல்லாம் அறிவித்து விட்டார். இந்த இரு கட்சிகளும் அந்த கூட்டணியில் இடம்பெறுவது இனி சந்தேகமே கடினம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வேல்முருகனையும் வாசனையும் ஜெயலலிதா நட்டாற்றில் விட்டு விட்டார் இல்லையா?
அவர் நட்டாற்றில் விட்டாரா, இவர்கள் நட்டாற்றில் இறங்கிக் கொண்டார்களா என்பதுதான் கேள்வி. ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை என்பது எல்லோருக்கும் அறிந்ததுதான், தான் தன்னை சுற்றி தன்னால் என்பதுதான் அவருடைய அணுகுமுறையாக இருக்கிறது. தொங்கு சட்டமன்றம் உருவானால் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்கள் தன்னை நட்டாற்றி விட்டு விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இரட்டை இலட்சணத்திலே வெற்றி போட்டியிட விரும்புகிறவர்களை மட்டுமே அவரை தன்னுடைய அணியில வைத்திருக்கிறார்கள். வேல்முருகனும் சாரல் பிளாக்கை சார்ந்தவர்களும் தமிழ் மாநில காங்கிரசும் அதற்கு தயாராக இல்லாத காரணத்தால் அவர்களை அவர்கள் கலட்டி விட்டிருக்கிறார்கள். வேல்முருகனும் பார்வை பிளாக்குமாவது தொடர்ந்து அதிமுகவை பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை இடையிலே விட்டு விட்டார்கள், ஆகவே நட்டாற்றி விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். தகமாக தன்னை பற்றி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை தானாகவே கற்பனை செய்து கொண்டு அதிமுக தங்களை அழைக்கும் பேரம் பேசலாம், துணை முதல்வராக ஆகிவிடலாம் என்று கூட அவர்கள் கனவு இருந்திருக்கலாம். அது மிதமிஞ்சிய கற்பனையின் விளைவாக நட்டாற்றில் அழகாக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்து பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவின் ஆளும் கட்சி, ஒரு தேசிய கட்சி, இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக, ஆளும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற கட்சியாக இருந்த போதிலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு எந்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க முன்வரவில்லையே, அது எதை காட்டுகிறது?
ஆமா, தமிழ்நாட்டில் யாரும் தயாராக இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மோடி அலை வீசியது என்று கூறப்பட்ட ஒரு காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது, அவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்ததன் காரணமாக. இப்பொழுது அவர்களை யாரும் சீந்துவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால், ஒன்று, கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய அரசிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அவ்வளவு குளறுபடிகளும் அதற்கு அப்பால் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய அடிப்படை வாதங்களும் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றன. இரண்டாவதாக, மோடி என்கிற பிம்பம் எப்படி சிதைந்து போயிருக்கிறது என்பதற்கு இது ஒரு இரண்டாவது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகவே இவர்களை தங்களோடு சேர்த்து அழைத்துக் கொண்டு போனால் தங்களுடைய பிம்பமும் சிதைந்து விடுமோ என்று எல்லா கட்சிகளும் அவர்களை புறந்தெடுக்கின்றன. அதற்கெல்லாம் அப்பால் தமிழகத்தில் எப்பொழுதுமே அடிப்படைவாதம் சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவது என்பதோ அல்லது அவர்கள் பலம் பெறுவது என்பதோ எளிதாக நிகழ்ந்தது இல்லை. அதுதான் இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு நடந்திருக்கிறது. சொல்ல போனால் பாரதிய ஜனதாவிற்கு 1% வாக்குகள் கூட இல்லை. தமிழரசை சவுந்தரராஜனுடைய அப்பா கூட அவருக்கு வாக்களிப்பாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது.
மிக்க நன்றி ஹரி அறிவேலன் அவர்களே.
நன்றி, நன்றி ஐயா.